இன்றைய நாளிலே இந்த மாலை வேளையிலே நாம் இரண்டாவது செய்திக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். இரண்டாவது தேவ செய்தியின் தலைப்பு மன அழுத்தம். இந்த தலைப்பின்களே நமக்கு தேவ செய்தி கொடுப்பதற்காக ஈரோட்டிலிருந்து நமது உடன் சவர் கோபிநாத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லோருடைய சார்பாக அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு சகோதரர்களை தேவ செய்து கொடுக்குமாறு அன்போடு அழைக்கிறேன்.
கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய அன்பின் கர்த்தர் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை மற்றும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மூலமாகவே கூடியிருக்கும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களோடு, விசேஷமாக இந்த ஒரு அருமையான சகோதர ஐக்கியத்தின் மத்தியிலே பல இடங்களில் இருந்து ஒரு அங்கமாக நம்மை கூட்டிச் சேர்த்த நம்முடைய பரலோக பிதாவுக்கே நம்முடைய நன்றிகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட நம்முடைய அன்பின் கர்த்தர் மூலமாய் நாம் ஏறெடுத்துக்கொண்டு, அதே சமயத்தில் அடையன் சார்ந்திருக்கிற அருமையான ஈரோடு ஐக்கியத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, சகோதரர் சொன்னது போல நாம் இப்போது தியானிக்க இருக்கிற இந்த பாடம் மன அழுத்தம். மன அழுத்தம் என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் நம்ம டிப்ரெஷன். பாடத்தினுடைய தலைப்பு கேட்கும்போது உங்களுக்கு ஒருவேளை இது ஏதோ ஒரு மெடிக்கல் கிளாஸ் போல தோன்றலாம். ஆனால் சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடமானது உளவியல் ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியில், உளவியல் ரீதியாக நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கும். வசனங்கள் குறைவாக நம்ம தியானித்து நடைமுறை வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ள வேண்டிய, ஜெயம் கொள்ள வேண்டிய சில முக்கியமான ஆலோசனைகளை தேவ வார்த்தைகளிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கலாம். அநேக நேரங்கள் நம்ம தியானிக்க இருக்கிற பாடங்களுடைய வெரைட்டி, பக்த விருத்துக்கு ஏதுவான பாடங்கள் நிறைய நம்ம தியானிக்கிறோம். நம்மை பலப்படுத்தக்கூடிய அநேக விதமான வார்த்தைகள் நம்ம தியானிக்கிறோம். எச்சரிப்பு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறோம். அதே சமயத்தில் சகோதர சகோதரிகளே, நாம் ஆறுதல் அடையும்படியான சில பாடங்களை தேவ வார்த்தைகளிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்வது அதையும் அதிக உற்சாகத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கு. அதனால் இந்த ரீதியில் நம்ம சிந்திப்பதும் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக இருக்கும் சகோதர சகோதரிகளே. ஏனெனில் இந்த ஒரு இப்படிப்பட்டதான ஆறுதல் அடிக்கக்கூடிய பாடங்கள் இந்த காலப்பகுதியில் விசேஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு மிகவும் அது அவசியமானதாக காணப்படுது. நம்முடைய ஆண்டவர் அவருடைய முதலாம் வருகையில் அவர் வந்திருந்த போது அவருடைய ஊழியத்தினுடைய ஒரு முக்கிய அம்சமாக தேவாலயத்தில் ஒரு முறை அவர் வசனங்களை வாசித்து காமித்தார். ஏசாயா புத்தகத்திலிருந்து நம் அனைவருக்கு அது நினைவு இருக்கிற புத்தகம் 61:2-3 வசனங்கள் அவர் வாசிக்கும் போது அந்த வசன பகுதிகளில் அவர் முக்கியமாக கோடிட்டு காண்பித்ததனுடைய அந்த கருப்பொருள் என்னவாக இருந்துச்சுன்னா, ஒரு ஆறுதலை தரக்கூடிய ஒரு ஊழியத்தை அவர் மேற்கொண்டதாக இருப்பதை அந்த வசனங்களை நம்ம காண முடியும். நம்ம வசன படிக்கலாம். ஏசாயா 61:2-3 வசனம்.
கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் இனி அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள்.
வசனங்களை நம்ம வாசித்தோம்னா அதனுடைய கருப்பொருள், அதனுடைய ஆழம் என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியுதுன்னா, கர்த்தருடைய ஊழியத்தில் ஒரு முக்கியமாக அம்சமாக காணப்பட்டுட்ட ஆறுதலின் ஊழியம். எப்படிப்பட்டவர்களுக்காக அவர் ஆறுதலின் ஊழியம் அவர் மேற்கொண்டார்னா, இருதயம் நொறுங்கினவர்களுக்கு, காயத்தோடு இருக்கிறவங்களுக்கு காயம் கட்டுற வேலை. இன்னும் பலவிதமான ரொம்ப ஒரு கடினமான அனுபவங்கள் மத்தியில் சூழல்களை மேற்கொள்ள முடியாமல் மனது இறுக்கமாக இருக்கக்கூடிய ரொம்ப பாதிப்படைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கான ஒரு ஆறுதலின் ஊழியமாக அவர் செய்ததை ரொம்ப தெளிவாக அந்த வசனம் காமிக்குது. அவருடைய இரண்டாம் முறையில் கூட அப்படிப்பட்ட ஊழியத்தை அவர் செய்து வருகிறார். இன்றும் நமக்கு அந்த ஊழியம் கெடுத்துக் கொண்டிருப்பது நம்ம மறக்க முடியாது. அநேக சூழல்கள் மத்தியில் அவருடைய அந்த மாதிரியான ஊழியங்கள்னாலதான் நாம் இன்றைக்கு பலப்பட்டவர்களாக இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆக என்னால சகோதர சகோதரிகளே, அவர் இப்படிப்பட்டதான் ஆறுதல் உள்ள வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து ஒரு பாடமாக நம்ம தியானிப்பது நமக்கு மாபெரும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இப்ப மன அழுத்தம் என்று நம்ம பாடத்தினுடைய தலைப்பு வைத்துட்டாலும் இந்த பாடத்தில் நம்ம முக்கியமாக தியானிக்க இருக்கிறது என்னன்னா, இந்த மன அழுத்தம் என்பது ஒரு புது சிருஷ்டிக்கு எவ்வளோ ஒரு கொடுமையானது என்பது, எவ்வளோ கொடிய ஒரு பாதிப்பு உருவாக்குது என்பது நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாதிப்புல இருந்து நாம் இப்படி மீண்டு வருவது, அல்லது அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழல்களை நாம் எப்படி கையாளுவது, இது போன்ற அம்சங்களுடைய பாடங்கள் தான் இப்ப நம்ம தியானிக்க போகிறோம். அன்ன சகோதர சகோதரிகளை, அது மாத்திரமில்ல, பொதுவாகவே இன்றைக்கு இந்த உலகம் இந்த இரண்டாம் உலகத்தின முடிவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் மாத்திரமல்ல, உலகத்தினுடைய ஜனங்கள் யார் எடுத்துட்டாலும் எல்லாருமே மாபெரும் ஒரு மன அழுத்தத்தின் மத்தியில் இருப்பதை நம்ம காண முடியும். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் இந்த மன அழுத்தத்தை போக்கிக் கொள்வதற்காக டேப்லெட் சாப்பிட்றோம் தெரியாது, ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ், வேற வேற டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்கு, வெரைட்டி இருக்கு. இல்ல தூக்கம் இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறோம் தெரியாது, இந்த விதமான மன அழுத்தத்தினால ரொம்ப கஷ்டம் இருக்குது சகோதர சகோதரிகளே. சில நேரங்களில் உணவு கூட எடுத்துக்கொள்ள முடியறதில்ல, அவ்வளவு பெரிய பாரம் ஆகுது. பேச்சு பேச முடியறதில்ல, அவ்வளவு பெரிய பாரம், கண்ணீரா கொட்டிட்டு இருக்கும். சோ இதெல்லாம் இந்த மன அழுத்தத்தினால ஏற்படக்கூடிய ஒரு பேக் எஃபெக்ட் நம்ம சொல்லலாம் சகோதர சகோதரிகளே. சோ இப்ப இந்த ஒரு நெருக்கமான பாதையில கடந்து நடந்து கொண்டே இருக்கிற நமக்கு நிச்சயமாக இந்த மன அழுத்தம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருக்குது. ஆனாலும் இந்த பாதையில் அவைகளை ஜெயம் கொண்டவர்களாக நாம் கடந்து செல்ல வேண்டுமெனில் தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து ஆறுதலான பலப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அதிகம் முயற்சி காண்பிப்பது மிகவும் அவசியமாக இருக்கு. அப்போது தான் இந்த பாதையில் ஊன்ற கட்டப்பட முடியும் என்பது தெளிவாக இருக்கு சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பொதுவாக நம்ம எங்கேயாவது ஆறுதல் தேடி போக முடியுதா என்று நம்ம ஒருவேளை கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லலாம், ஒருவேளை நம்ம மத்தியில் நம்ம எங்கேயாவது போய் ஆறுதல் தேடிக்கொள்ளலாம் இது மாதிரியான சூழல்கள் மத்தியில் என்று நம்ம எங்கேயாவது தேடி போனா, பொதுவாக இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா நம்ம யார் தேடி போறோமோ அவரே எப்படி இருப்பார், மற்றவங்கக்கிட்ட ஆறுதல் ஒருவேளை நம்ம கிடைக்கும் என்று ஒரு கடினமான சூழல் மத்தியில் நம்ம தேடி போனா அங்க அவரு கூட எப்படி இருக்கிறார், நம்ம யார் தேடி போறோமோ அவரு கூட ஆறுதலற்ற நிலைமையில தான் இருப்பதை நம்ம காண முடியும். அப்ப ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலா இருப்பது என்பது மனசு இருந்துட்டாலும் அது ரொம்ப கஷ்டமான சூழல், ரொம்ப கஷ்டம் இருக்கு. அதையும் மீறி ஒருத்தர் தியாகம் பண்றாருன்னா அது ரொம்ப பெரிய ஒரு இறக்கம், அவருக்கு ஒரு பெரிய மனசுதான் சொல்ல முடியும். சோ அது மாதிரியான சூழல் கிரமத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரி. உதாரணத்துக்கு ஒருவேளை கணவன் மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா இப்ப ஆறுதல் யார்கிட்ட வாங்கணும், அவரு கணவன்மார்கள் மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவருக்கு ஆறுதல் யாருக்கிட்ட கிடைக்கும், சகோதரிகள் ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க, அவர் அப்படியே இருக்கட்டும் போது அவர் சரியா கூட. சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா தன்னுடைய மனைவி கிட்ட தான் அவர் கிடைக்கும், வேற எங்கேயும் அவர் போய் பெற்றுக்கொள்வதற்கு வழி இல்லை. அது போல ஒரு மனைவின்னா அது கணவன் கிட்டத்தான் கிடைக்கும், வேற எங்க போக முடியும். ஆனால் இன்றைக்கு கணவன் மனைவி உரிய கூட நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப கஷ்டம். ஒரு குறைவர் ஆறுதலா இருப்பது, பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய வார்த்தைகளை பேசுவது என்பது ரொம்ப கடினமான விஷயமா இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே எப்படித்தான் கிட்டத்தட்ட ஒரு மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் சந்தோஷமான வார்த்தைகளை பேசுவது கூட ரொம்ப கஷ்டமானதா இருக்கு.
அது மாத்திரமில்ல, பெற்றோர்கள் பிள்ளைகள் எடுத்துட்டா கூட அதே மாதிரிதான் சூழல் காணப்படுது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமான சூழல்கள்ல இந்த உலகத்தின் மத்தியில் இருப்பதனால ஒருவருக்கு ஒருவர் அன்பான ஆறுதலான வார்த்தைகளை பேசி ஆறுதல் படுத்துவதோ தேற்றுவதோ என்பதோ அது ரொம்ப கடினமான விஷயமா இருக்குது. அது மாத்திரம் விடுங்க, இன்னைக்கு நம்ம சகோதர அன்பு பத்தி நம்ம நிறைய பேசுறோம், நிறைய படிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனா ஒரு சகோதரனுக்கு அது மாதிரியான, அதாவது மன அழுத்தம் இருக்கிற ஒரு சூழல்ல அவர் இருந்துட்டாருன்னா, ஏதோ ஒரு சம்பவத்தினால் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்புக்குள்ள அவர் போயிருந்தாருன்னா எத்தனை பேரால் அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியுது? ஆனா இருக்கிறோம், இல்லைன்னு சொல்றதில்ல. பட் என்னைக்கே நம்ம பார்க்கணும்னா ரொம்ப குறைவானதா இருக்கும். அப்படின்னா அவர் செய்யக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் அப்படி இருக்கிறது இல்ல, மறந்து அவரே எப்படி இருக்கிறார், அவரே அதிக மன அழுத்தத்தில் இருக்கும் போது அதையும் தாண்டி இன்னொரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ ஒரு ஆறுதலா இருப்பதற்கு அல்லது கரம் கொடுப்பதற்கு இல்லாத ஒரு சூழல் காணப்படுவது சகோதர சகோதரி. இதெல்லாம் நிதர்சனம், நிதர்சனமான உண்மை. அப்படின்னு இது தவறு இல்லை, இது அப்படித்தான் இருக்கும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு காலப்பகுதியா இருப்பதனால அப்படிதான் இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அது மாத்திரம் இல்லைங்க, இன்னைக்கு ஒரு ஸ்டாட்டி ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறாங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனுக்குழுத்தை எடுத்துட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 90% மேல இருக்கக்கூடிய ஜனங்கள் மன அழுத்தத்திற்குள்ளாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்று ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறாங்க. அதுல ஐரோப்பிய தேசங்கள் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மன அழுத்தம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதாக சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இந்தியாவில் கூட அதே தான், பட் ஆனாலும் 90% மேல இருப்பதை தான் காண்பிக்குது அந்த ஒரு புள்ளி விவரம். அப்படின்னு நினைச்சு பாருங்க, இந்த ஒரு இரண்டாம் உலகத்தினுடைய இந்த ஒரு காலப்பகுதி, இந்த முடிவு காலப்பகுதி எந்த அளவுக்கு இந்த மனுக்குலத்தை சமாதானமற்றவர்களாக, ஆற்றலற்றவர்களாக, மகிழ்ச்சியை இழந்தவர்களாக இருப்பதை அது காண்பிக்குது. தேடுறாங்க, எனக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இந்த உலகத்தின் போக்கு அப்படியாக மாற்றப்பட்டுச்சு சகோதர சகோதரிகள், அதனால முடியறதில்லை. உதாரணத்துக்கு இப்ப இந்த மன அழுத்தம் வருவதற்கான காரணம் நம்ம கேட்டோம்னா, காரணம் நான் கேட்டா நான் நிக்கலாம், நீங்க நிறைய சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ காரணங்கள் அடிக்க இருக்கும், அவ்வளோ காரணங்கள் இருக்கு. ஒரு இன்ச் எடுத்தோம்னா காரணங்கள் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எல்லாமே அந்த பாதிப்புக்கு உட்பட்டதாக இருக்குது சகோதர சகோதரிகளே. உதாரணத்துக்கு இந்த ஒரு மன அழுத்தம் வருவதற்கான ஒரு சில காரணங்கள் மாத்திரம் உதாரணத்துக்காக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு மன அழுத்தம் என்றால் இப்ப ரெண்டு வகையா பிரிச்சிடலாம். நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில மாம்சீக உறவுகளோட சம்பந்தப்பட்டவங்களாக இருக்கிறோம். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், இப்படி மாம்சீக உறவுகளால பின்னே பிணையப்பட்டு இருக்கிறோம். இன்னொன்னு உறவுகள் சொல்லும் போது இந்த ஆவிக்குரிய உறவு, இது ஒரு உறவு பின்னி பிணைஞ்சிருக்கு, யாரு என்ன தெரியாது, ஆனா எவ்வளவு அன்பு இருக்கு, ஒருவருக்கு ஒருவர் எவ்வளவு ஒரு அநியாயம் இருக்கு, ஒரு ஐக்கியம் நம்ம கொண்டு இருக்கிறோம் ஒருவரோட உருவா. பாருங்க, இது கூட பின்னி பிணைந்திருக்கிற அருமையான உறவு. பாருங்க, ரெண்டு வகையை நம்ம பிரிக்கலாம். அப்ப இந்த ரெண்டு வகையில நம்ம பார்க்கும் போது இப்ப மாம்சீக உறவுகள் மத்தியில கூட என்னென்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு மன அழுத்தத்திற்கு. அதே போல இந்த ஆவிக்குரிய உறவுகள் மத்தியில் பாருங்க, மாம்சீக உறவுகள்ல தான் இன்றைக்கு நிறைய வேஷங்கள் காணப்படுது என்று இந்த ஆவிக்குரிய உறவுகள்ல ஆரம்ப நாட்கள்ல நம்ம உள்ள நுழையும் போது எவ்வளவு மனரமயத்தோட நம்பிக்கையோடு உள்ள வந்திருப்போம். ஆனா பல அனுபவங்கள் கடந்து போக கடந்து போக யதார்த்தம் புரியுது. எல்லாருமே எப்படிப்பட்டவங்க தான், குறைவினர்கள், குறைவுள்ளவர்கள். எல்லாத்திலிருந்து ஏதாவது ஒரு பலவீனம் வெளிப்படுத்த செய்து, அது இன்னொருவரை ஏதாவது ஒரு விதத்தில் கஷ்டப்படுத்த செய்து. இது யதார்த்தம் செய்யணும்னு செய்யறதில்ல, யதார்த்தம் கெப்பாசிட்டி அவ்வளவுதான் இருக்கு நமக்கு, கண்டிப்பாக அதுதான் நடக்கும். ஆனாலும் சகோதர சகோதரிகளே, ஏதாவது ஒரு ஒரு விஷயம் காரணமாக அமையுது இந்த ஒரு மன அழுத்தத்திற்கு. உதாரணத்துக்கு நம்ம சொல்லிட்டோம்னா, ஒரு கணவன் மனைவி உறவன் எடுக்கலாம். ஏன் இந்த ஒரு அடிப்படை விஷயம் நம்ம எடுக்கிறோம்னா, ஏழாம் தேவனுடைய ஒரு அருமையான வார்த்தை இருக்கு வசனங்கள்லயே, அது மாதிரி இருக்கு, சேரிட்டி பிகின்ஸ் ஃப்ரம் அவர் ஹோம். அதாவது நம்முடைய இந்த ஒரு அகாப்பே அது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்முடைய இல்லத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது, ஒருவருடைய இல்லத்திலிருந்து ஆரம்பிக்குது. அது இந்த தெய்வீக குடும்பத்துக்கு அடுத்தபடியாக அது ஷிஃப்ட் ஆகுது. சோ இது முக்கியமான கோட்பாடு, மறந்துக்கூடாது. நம்ம உறவுடைய அந்த அகாப்பை, அந்த வளர்ச்சியானது அவங்களுடைய இல்லத்தில்தான் ஆரம்பிக்குது. சங்காரிமையான அனுபவங்கள் காணப்படுது. அதுல ரொம்ப முக்கியமான அனுபவம் கணவன் மனைவி அருமையான உறவு, பிள்ளைகள், பெற்றோர், அருமையான சகோதர சகோதரிகள், ஒன் பை ஒன்னா அதெல்லாம் லிஸ்ட்ல இருக்கு பின்னாடி. சோ ஒரு முதன்மையான உறவு நம்ம ஒருவேளை எடுத்துட்டா இது சொல்லலாம். ஏன்னா தேவன் முதல் முதல்ல ஆரம்பிச்சு வச்ச உறவு இந்த உறவை தான் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சு வச்சுட்டார். சோ இப்ப சகோதர சகோதரிகளே, இப்ப கணவன் மனைவி நம்ம எடுத்துட்டோம்னா, உதாரணத்துக்கு சின்ன சின்ன காரணங்கள்ல இருந்து பெரிய பெரிய காரணங்கள் வரை நம்ம சொல்லலாம். சின்ன சின்ன காரணம்னா என்ன சொல்லலாம்? சின்ன காரணம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சும்மா சொல்லுங்களேன். சின்ன சின்ன காரணம்னா என்ன சொல்லலாம்? சரி, எடுத்து கொடுக்குறேன். கிச்சன்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஏன்னா அநேக வீட்டில் பிரச்சனை எங்கத்தான் ஆரம்பிக்குது? கிச்சன்ல இருந்து தான் ஆரம்பிக்குது இல்லையா? சமையல் விஷயத்தில் தான் ஆரம்பிக்கும். உப்பு, காரம், புளிப்பு அப்படி ஆரம்பிச்சு அப்புறம் அப்படி 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 அப்படியே வளர்ந்து அது என்னாயிட்டு இருக்கும், பெரிய அளவுல உணர்வுகளை பாதிக்கிற அளவுக்கு அது வளர்ந்து போகுது. பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனா அது பெரிய பெரிய பாதிப்புகளை மனதளவில் அது ஏற்படுத்துவதை நம்ம பார்க்க முடியுது. சகோதர சகோதரிகளே, சாதாரண விஷயம்தான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும், நம்ம லிஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க லிஸ்ட் பண்ணிக்கோ, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ரீதியில மன அழுத்தங்கள் உண்டாயிருக்குது என்பதை நீங்க சிந்திக்கலாம். அப்ப சகோதர சகோதரிகளே, இது யதார்த்தம் தான், இது யதார்த்தமா நடக்குது. ஆனா இது அப்பயே சரி பண்ண முடியும், ஆனா அந்த மன அழுத்தத்தை அந்த சூழல்ல எப்படி கையாளணும் தெரியறதில்ல. அதனால அது பெரிய ஒரு விரக்தியினுடைய எல்லைக்கே அது போயிடுது, விபரீதமான முடிவுகளையும் அது கொண்டு வந்துடுது. பாருங்க, சின்ன விஷயம்தான், பட் கையாண்டுட்டோம்னா, ரொம்ப எளிமையா கையாண்டுட்டோம்னா அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அது கொண்டு வருவதாக இருக்கும். அது போல பிள்ளைகள் எடுக்கலாம். பிள்ளைகள் கேட்டா, பிள்ளைகள்னா நீங்க என்ன நினைச்சிட வேண்டாம், நம்ம ஏதோ டீனேஜ், அதாவது அந்த ஒரு வாலிப பிராயத்தில் விடலை பருவத்தில் இருக்கிறவங்களை பத்தி பேசுறதா நினைச்சிடாதீங்க. சின்ன சின்ன குழந்தைகள் இருந்து, சின்ன சின்ன குழந்தைகள் இருந்து நம்ம எடுத்துட்டோம்னா சகோதர சகோதரிகளே, சின்ன சின்ன குழந்தைங்கள்ட்ட இருந்து இந்த ஒரு மன அழுத்தம் வியாதி இருப்பதாக ஆராய்ச்சியில சொல்றாங்க. சின்ன குழந்தைகள், ஆமா இருக்கு சொல்றாங்க. ஏன்? காரணம் என்னன்னா, பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை கையாள்வதற்கு தெரியல. அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணும்? ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அந்த குறைகள், தவறுகள் குழந்தைகள் இடத்துல தென்பட்டா அதை எப்படி கையாளணும்? அவங்கள்ட்ட அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், என்ன பேசணும், அதை எப்படி திருத்தணும் தெரியறதில்ல. சோ அது எதிர்மறையான ஒரு விளைவுகளை அந்த குழந்தைகள் இடத்துல கொண்டு வந்துட்டு, சில நேரத்தில் அப்பாவை பார்க்கறதுக்கு பிடிக்கிறதில்ல, சில நேரத்தில் அம்மாவை பார்க்க பிடிக்கல, ஒரு வெறுப்பு, ஒரு கஷ்டம், சாப்பாடு கொடுத்தா சாப்பிடல, வீட்டில் எதையாவது எதையோ உடைக்கும். பாருங்க, இதெல்லாம் என்னன்னா அந்த குழந்தையினுடைய பாதிப்பு, அந்த அழுத்தம், அழுத்தத்தை அது வெவ்வேறு விதத்தில் அது வெளிப்படுத்த ஆரம்பிக்குது. பாருங்க, அது பெற்றோர்களுடைய சிறிய சிறிய கவனமின்மை தான். அங்கிருந்து நம்ம எடுத்துட்டோம், வாலிப பருவம் வரைக்கும் நம்ம எடுக்கலாம். ஸோ எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது குழந்தைகளுடைய விஷயத்தில் நம்ம பார்க்கும் போது. கிட்டத்தட்ட குழந்தைகளுக்கான அந்த ஒரு மன அழுத்தம் பற்றி பேசும்போது 20% குழந்தைகளுக்கு பெற்றோர்களால் அந்த மன அழுத்தம் வருவதாக சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேற 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 எல்லாம் இருக்கும். பட் 20% பெற்றோர்களால் இருப்பது என்பது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம்தான் சகோதர சகோதரிகளே. அடுத்தது நம்ம எடுத்துட்டோம்னா வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்ம எடுத்துடலாம். வாலிப பருவம் என்பது ரொம்ப முக்கியமான பருவமா இருக்கு. அந்த பருவத்தில் அவங்க நிறைய விஷயங்களை முடிவெடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப அந்த காலப்பகுதிகளில் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. எப்படி எடுக்கிறது அந்த முடிவு? அவருடைய முடிவு எடுத்து நம்பிக்கையோட போகும் போது நம்பிக்கையோட அந்த காரியங்களை நிறைவேற்ற முடியாது. ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்கு. இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு புரியும், நான் பேச வேண்டியது அது பேசும், எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளவு பாதிப்பு இருக்குது சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமில்ல, இன்னும் நம்ம சொல்லணும்னா ஒரு ஒருத்தரும் செய்யக்கூடிய வேலை, தொழில்ல அதன் அடிப்படையில் எவ்வளவு விதமான மன அழுத்தங்கள் இருக்கு, அதெல்லாம் வீடுகளில் தென்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை வேலைக்கு போயிட்டு வந்தாருன்னா அதெல்லாம் அழுத்தத்தை வீட்டில் தான் காமிப்பார். அதே மாதிரி மனைவி என்ன பண்ணுவாங்க, அந்த அழுத்தத்தை எல்லாம் வீட்டுக்கார்ட்டே காமிக்க முடியாது, இல்லைன்னா குழந்தைகிட்ட காமிப்பாங்க, இல்லைன்னா கிச்சனில் இருக்கிற பாத்திரத்து மேலே காமிப்பாங்க. தென் என்ன பண்ண முடியும்? அதே செய்ய முடியும். யதார்த்தம், யதார்த்தம் ஏதாவது ஒரு விதத்தில் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்? இல்லைன்னா அது வேற வேற விளைவுகளே அது கொண்டு வந்துடும். ஒருவேளை அப்படி செய்துட்டா கூட பரவாயில்ல, ஏதோ சில பொருள் தான் நஷ்டமாயிடும். ஆனா ஒருவேளை அதை வெளிப்படுத்தாமட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப டேஞ்சர் இருக்கு சகோதர சகோதரிகளே. சில சில முக்கியமான காரணங்களாக இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது வந்துட்டா இன்னும் பெரிய அளவில் இருக்கு, ஒரு ஒருத்தருக்கும் சரீர ரீதியில் ஏற்படக்கூடிய வியாதிகள். இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. சோ கண்டிப்பாக இந்த தீமை நிறைஞ்ச உலகத்தில் எல்லாமே தீமையினால பாதிக்கப்பட்டு இருப்பதனால நம்முடைய சரீரம் அது நிமித்தம் மாபெரும் ஒரு பாதிப்புக்குள்ளாயிடுது, ஒரு செயல்பாடற்ற தன்மைக்குள்ளாயிடுது. நம்ம நினைச்ச மாதிரி எதையும் செய்ய முடியறதில்ல. வயோதிகம் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒருவேளை வாலிப பருவத்தில் இருந்தா வாலிப பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சரீரத்தில், ரொம்ப பிரச்சனை, ரொம்ப பிரச்சனை இருக்கு சகோதர சகோதரிகளே. நோயின்னு சொல்ல போது இது நம்ம சொல்லவே வேண்டாம், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ பாரம் ஆகுது ஒரு ஒரு நோயினுடைய தன்மை சகோதர சகோதரிகளே. அப்போ இதெல்லாமே இன்னும் நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஒரு ஒரு எதிர்பார்ப்புகள் வீட்டில் வைக்கும் போது வருது, இதெல்லாம் காரணங்கள் இருக்கு. அடுத்தது நம்ம ஆவிக்குரிய குடும்பத்தில் வரலாம். ஆவிக்குரிய குடும்பம்னு வரும்போது இங்க நமக்கு மன அழுத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இந்த ஆவிக்குரிய குடும்பத்தில் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இருக்குங்களா? எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? வீடு அளவுக்கு இருக்குமா இல்ல அதோட குறைவா இருக்குமா? அதோட அதிகமா இருக்குங்களா இல்ல குறைவா இருக்கா? அதோட அதிகமா இருக்கு. பாருங்க அது யதார்த்தம், யதார்த்தம் சகோதர சகோதரில் யதார்த்தம் தான் பேசுறீங்க, உண்மைதான். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை இப்போ அந்த மானசீக வாழ்க்கையிலிருந்து இப்ப அதிகபட்சமான முன்னுரிமை எல்லாமே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா நீங்க சொல்ற பதில் ரொம்ப கரெக்ட். கண்டிப்பாக சகோதர சகோதரிகளே, நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, மாம்சீக குடும்பத்தில் நேரிடுகிற பாதிப்புகளை காட்டிலும், மன அழுத்தத்தை காட்டிலும் ஆவிக்குரிய குடும்பத்தில் நமக்கு ஏற்படுகிற மன அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப அதிகம். ஏன்னா நம்பிக்கை இங்க அதிகமா இருக்கு, அன்பு இங்க அதிகமா இருக்கு, இன்னும் ஒருவருக்கொருவர் பிணிப்பு, எதிர்பார்ப்பு எல்லாம் இங்கதான் அதிகமா இருக்கு. அப்போ அது நிமித்தம் அது நிறைவேறாமல் போகும் போது அநேக பாதிப்புக்குள்ளாகும். இது நிமித்தம் ஒரு டிவிஷன் கூட ஆயிடுது, ஒரு பகமே ஆகுது, ஒரு வெறுப்பு ஆகுது, ஒரு கோபம் ஆகுது, ஒரு வீண் வைராக்கியம் பாராட்ட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறோம் சகோதர சகோதரிகளே. சோ இதெல்லாம் யதார்த்தமா நடக்கக்கூடியதுதான். ஆனாலும் எளிமையா நம்ம நினைச்சோம்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியா மேற்கொள்ள முடியும். ஆனா மன அழுத்தம் என்பது அது சாதாரண விஷயம் அல்ல, அது மேற்கொள்ள முடியாத அளவுக்கு நம்மை அழுத்தக்கூடியதாகவே அது காணப்படும் சகோதர சகோதரிகளே. சரி, இப்ப இந்த மன அழுத்தம் ஒருவருக்கு வருவதனால என்ன பாதிப்பாக போகுது? ஏதோ பெரிய பெரிய பாதிப்பாக போகுதா? என்ன பாதிப்பாகும்னு நினைக்கிறீங்க? மன அழுத்தம் வந்துச்சுன்னா நீங்க யாராவது மன அழுத்தத்துக்குள்ள இருக்கீங்களா? எல்லார் முகத்துல சிரிப்பு வருது, எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப என்னென்ன பாதிப்புகள் உருவாகுது நமக்கு? பாதிப்புகள்னு சொல்லிட்டா சரீர ரீதியாக இருக்கு. மன அழுத்தத்தினால இன்னைக்கு வரக்கூடிய வியாதியில 90% வியாதிகள் மன அழுத்தத்தினாலதான் உருவாகுதுன்னு சொல்றாங்க. முதுமை வருவதற்கான முக்கியமான காரணமாக இந்த மன அழுத்தம் சொல்றாங்க. முடி இருக்கலைங்களா, இந்த முடி வெண்மையாகிறதுக்கு அதிகமான காரணம் வந்துட்டு மன அழுத்தம் தான் சொல்றாங்க. மன அழுத்தம் பாருங்க எவ்வளவு கஷ்டமான சூழல் இருக்கு சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த மன அழுத்தம் மாபெரும் பாதிப்புகளை நம்ம சரீர ரீதியில அது உருவாக்குது. உறவுகள் மத்தியில ஒரு மாபெரும் விரிசலையே அது உண்டு பண்ணுது. உதாரணத்துக்கு நம்ம சொல்லிட்டோம்னா திருமண உறவு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ஒரு மன அழுத்தமானது தம்பதிகள் மத்தியில எப்படிப்பட்ட பாதிப்பு உண்டு பண்ணது பாருங்க. அந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பேர் நல்லா இருந்தாங்க, எப்படி ஆயிடுறாங்க? அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட் திரும்பிடுறாங்க. கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனா ஆப்போசிட் ஆப்போசிட் திரும்பிடுறாங்க. ஏன் மேற்கொள்ள முடியல, பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியல, கையால தெரியாததுனால அது மேற்கொண்டு மேற்கொண்டு பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணி ஒரு உறவுகள்ல மாபெரும் விரிசலை கொண்டு வருகிறதை நம்ம காண முடியுது சகோதர சகோதரிகளே. சில நேரங்கள் அந்த உறவுகளை இழக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு கூட தள்ளப்பட்டுறாங்க. அது மாத்திரமில்ல, இப்ப ஆவிக்குறை ரீதியில் எடுத்துட்டோம்னா ஆவிக்குறை ரீதியில கூட இந்த ஒரு அழுத்தம் வந்துச்சுன்னா ஒரு ஒரு தொடர்ச்சியான ஒரு வளர்ச்சியை நம்ம இடத்துல கொண்டு வருவதும் இயலாததாக இருக்கு. பெரிய கஷ்டம், பெரிய கஷ்டம் இருக்கு சகோதர சகோதரிகளை. முக்கியமா நம்ம பார்க்கும்போது நம்முடைய பிதாவோடும் நம்முடைய ஆண்டவரோடும்
அவருடைய அருமையான பரிசுத்தவான்களோடும் கூட நம்ம ஒரு உறவை புதுப்பித்துக் கொள்வதில் அல்லது தொடர்ச்சியாக அதை பாதுகாத்துக் கொள்வதில் ரொம்ப கஷ்டம் இருக்கு. இந்த ஒரு மன அழுத்தம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு. நான் சொல்றது பெரிய புதுமையான விஷயம் இல்லை, ஏற்கனவே நீங்கள் உணர்ந்திருக்கிற விஷயங்கள்த நம்ம இங்க பேசுகிறோம் சகோதர சகோதரிகளை. சோ இந்த ஒரு மன அழுத்தம் தொடர்ச்சியாக ஒருவருக்கு இருந்து கொண்டே இருந்துச்சுன்னா அது சில விபரீதமான முடிவுகளை கூட சந்திக்க வச்சிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா பழைய ஏற்பாட்டில் சவுல் இல்லையா, ஒரு மன அழுத்தத்துக்குள்ள போனார், தொடர்ச்சியா விட்டார், அத சரியான விதத்தில் அதை கையாளவே இல்லை அவரு. அது நிமித்தமாக ஒரு விபரீதமான ஒரு முடிவுக்குள்ள அவராகவே போயிட்டார். யூதாஸ் காரியோத் அவரு கூட அப்படித்தான், பரிசுத்த பேதுரு அவரு கூட அப்படித்தான். ஆனா அவர் என்ன ஆயிட்டார், அந்த ஒரு விபரீதமான முடிவுக்கு போகல, தன்னை தேவ சமூகத்தில் காத்துக்கொண்டதுனால அவர் தன்னை காத்துக்கொண்டார். சோ இதெல்லாமே இந்த ஒரு மன அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு மாபெரும் விபரீதமான ஒரு முடிவுகளாக இருக்குது சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமில்லை, இப்போ ஒருவருக்குள்ள மனது அளவுல அந்த அழுத்தம் வந்திருக்குன்னா கண்டுபிடிக்க முடியுமா? நீங்க யாராவது மன அழுத்தத்துக்குள்ள இருக்கீங்களா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி சொல்லலாம்? பேச்சுல சொல்லலாம். எப்படி பேச்சுல கண்டுபிடிக்கலாம்? டாக்டர்ஸ்ல நிறைய இருக்கீங்க, சொல்லலாம். பேச்சில் எப்படி சொல்லலாம்? ஒரு சோர்வு இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த மன அழுத்தம் பொதுவா ஒரு பாதிப்பு உண்டு பண்ணுச்சுன்னா அந்த பாதிக்கப்பட்டவர் எப்படி இருப்பார்னா அதிகம் பேசவே மாட்டார். அப்படின்னா அவருக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம், பேச முடியாத அளவுக்கு அந்த அழுத்தம் அவர் அமைக்கிட்டு இருக்கு. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, அந்த மன அழுத்தத்தினால பேச ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால ஏன்னு கேட்க முடியாது, அதுவும் இருக்கு. சில நேரத்துக்கு மன அழுத்தத்தினால சில பேர் என்ன ஆயிடுவாங்க, தூங்கணும்னு நினைச்சு தூங்கினாங்கன்னா என்ன ஆயிடும், தூக்கம் அப்படி தூங்குவாங்கன்னா ஏன் எப்படி தூங்கினே தெரியல, ஏன் என்னாச்சு, ரொம்ப ஒரு மென்டல் ரொம்ப டிப்ரெஷன் ஆச்சு, அதனால கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு தூங்கினே எவ்வளவு நேரம் நான் தூங்கிட்டேன் தூங்குறாங்க சொல்றேன். சில பேர் அதே டிப்ரெஷன் என்ன ஆகுறது இல்ல, தூக்கமே வருதில்ல, ஏன் பேருத்தவங்கள மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. டிப்ரெஷன் ஒரு இந்த எண்டு இல்லைன்னா இந்த எண்டு, ஒன்னா இந்த பக்கம் அதிகம் இல்லைன்னா இந்த பக்கம் அதிகம். சரி, இப்படி ஒரு மாறுபட்ட விளைவுகளை இந்த மன அழுத்தம் கொண்டு வருவதை நம்ம காண முடிகிறது சகோதர சகோதரிகளே. சரி, இப்போ இந்த மன அழுத்தம் ஒருவருக்கு வந்துருன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டா அந்த மன அழுத்தம் ஒருவருக்குள்ள வந்துருமான்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஒருவருக்கு மன அழுத்தமானது ஒரு கட்டத்தில் இமீடியட்டா உள்ள வந்துருமா, பாதிக்கப்பட்டுருவாரா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? கண்டிப்பாக அப்படி இல்லவே இல்லை. அந்த மன அழுத்தம் வருவதற்கு முன்பாக சில பிரச்சனைகள் அவருக்கு நேரிட ஆரம்பிக்குது. சில அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன பெயர் சொல்லலாம்னா ஒரு துக்கம் சொல்லலாம், சின்ன சின்ன பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய துக்கம். அப்ப இந்த துக்கமானது ஒருவருக்கு சில கஷ்டத்தை கொடுக்கும். ஆனா கொஞ்சம் உஷாரா இருக்கிற என்ன பண்ணலாம், இந்த துக்கத்தை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிடலாம். ஹேண்டில் பண்ணாருன்னா அதுல இருந்து அவரு விடுதலை ஆயிடலாம், டிப்ரெஷனுக்குள்ள போயிட மாட்டார். ஆனா இந்த துக்கத்தை சரியான ரீதியில கையாள தவறிட்டாருன்னா அடுத்த ஸ்டெப் தான் எங்க போகுது, மன அழுத்தம் டிப்ரெஷன் போயிடுதே சகோதர சகோதரிகளே. ஆனால் அதுக்கு முன்பாக இப்ப இவ்வளவு நேரம் நம்ம மன அழுத்தம் பத்தி, மன அழுத்தம்னா என்ன, அது எந்த அளவுக்கு ஒருத்தருக்குள்ள பாதிப்பு கொண்டு வருது, என்னென்ன காரணத்தினால பாதிப்பு கொண்டு வருது நம்ம பார்த்துட்டோம். ஆனா இப்போ இந்த மன அழுத்தத்தை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வசனத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வரலாம். ரோமர் 8:29 நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த வசனத்தை நம்ம என்ன படிக்கிறோம், அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது என்பது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இப்ப நம்ம உடனே எந்த மனசு கொண்டு வரணும், இந்த பிரச்சனை என்னுடைய நன்மைக்கு எதுவாக என்னுடைய அன்பின் தகப்பன் எனக்கு அனுமதிச்சிருக்கிறார், அந்த மனசு வரணுமோ வரக்கூடாதுங்களா? வந்திருக்கணும் வந்திருக்கணும், ஆனா வரல. அதையும் தாண்டிதான் என்ன ஆயிடுச்சு, ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் கிடையாது, வசனங்கள் வாக்கு தத்தங்களை அப்படியே கட்டியா பிடிச்சு
வாழ்ற அளவுக்கு நம்ம யாரும் அவ்வளோ கை தேர்ந்தவங்க இல்ல, பழகி கொண்டு இருக்கிறோம். அது நியாயம்தான், நியாயத்தான், அப்படித்தான் இருக்கும், பழகி கொண்டு இருக்கிறோம். ஆனா அது எப்படி அதை இறுக்கி பிடித்துக் கொள்வது, அது கொஞ்சம் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அது மாத்திரமில்ல, பிலிப்பியர் 4:4 6-7 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது கவலை பத்தி பேசுறார். கவலை பத்தி என்ன பேசுறார், உங்களுடைய எல்லா கவலைகளும் நீங்க என்ன பண்ணிடுங்க, கர்த்தர் மேல எடுத்து வச்சுடுங்க, அவர் எல்லாம் சரி பண்ணிடுவார். எவ்வளவு பேருக்கு இந்த வசனத்துல நம்பிக்கை இருக்கு? யதார்த்தமா தான் பாக்குறோம், ஆனா ரொம்ப குறைவு தான் சகோதர சகோதரிகளை, ரொம்ப குறைவு தான் இருக்கு. அதுல மாற்றம் இல்ல, தவறு இல்ல, தவறு இல்ல, அப்படி இல்ல, அப்படி இருக்கிறதே தவறா சொல்ல. ஏன்னா நம்ம குறைவுள்ளவங்களை அப்படித்தான் இருக்கும். ஆனா அதை எப்படி நமக்குரியதை ஆக்கிக் கொள்வது, அந்த வாக்குத்த வசனங்களை வார்த்தைகள் இருக்கு, எந்த ஜனத்துக்குமே கிடைக்கப்பெறாத மாபெரும் வார்த்தைகள் இருக்கு. ஆனால் அவ்வளவு இருந்தும் இந்த ஒரு பிரச்சனைகளை அல்லது மன அழுத்தத்தை நம்மால மேற்கொண்டு சந்தோஷமாக இருக்க முடிவதே இல்லை சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமல்ல, இன்னும் 1 Corinthians 10:13 நம்ம வாசிக்கும் போது அங்க கூட என்ன சொல்றார்னா, உலகத்தாருக்கு என்ன நேரிடுதோ அதுதான் என்ன நேரிடுது, புது சிஸ்டைகளுக்கும் நேரிடுது, புதுசா ஒண்ணும் நடக்க போறதில்ல சொல்லுது. அப்ப மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை நேரிடுறது இல்ல, அதுதான் நடக்குது. ஆனாலும் அதையும் தாண்டி இப்ப அந்த மன அழுத்தம் நமக்கு வருவதை மறுக்க முடியாது சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த மன அழுத்தத்திற்கு முன்னாடி வருவது தான் இந்த ஒரு துக்கம், சரிங்களா? சரி, இப்ப இந்த துக்கம் பத்தி பொதுவா மனுஷங்களுடைய பார்வை என்ன நம்ம பார்க்கலாம். யோபு 2:13 படிக்கலாம். யோபு 2:13,
அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 அவனோட கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள்.
அந்த ஒரு துக்கம் எப்படி இருந்துச்சுங்களா? யோபுடைய துக்கம் மகா கொடியது. அப்பா எப்படி இருந்திருக்கு பாருங்க, யோபுக்கு மகா கொடியது, மனுஷனுடைய பார்வையில் இருக்கு. ஆனா இதே துக்கம் இன்னொரு பார்வை இருக்கு, நீங்க பிரசங்கி 7:3 படிக்கலாம்.
நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நல்லது, முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும்.
பாருங்க, துக்கம் பத்தி இந்த வசனம் என்ன சொல்லுது, நல்லதுன்னு சொல்லுதுங்களா கெட்டதுன்னு சொல்லுதா? இந்த துக்கம் வசனம் துக்கம் பத்தி என்ன சொல்லுது, உண்மையிலேயே நல்லதுங்களா கெட்டதா? நல்லதே சொல்லுது. ஆனா எந்த ரீதியில் அது நல்லது, அவர்தான் நம்ம சிந்திக்கணும். ஆனா இது வரைக்கும் அது நமக்கு நன்மை கொடுத்த மாதிரி நம்ம ஃபீல் ஆக மாட்டோம் இது இல்லையா, அது இன்னும் பெரிய ஒரு பாதிப்பைத்தான் கொண்டு வந்ததாக ஃபீல் ஆகுது. ஆனா சகோதர சகோதரிகளே, அப்ப எந்த விதத்தில் அது நல்லது? சில நல்லது இருக்கு, துக்கம் என்பது நல்லது இருக்கு. ஏன்னா அது சாவு வீட்டுக்கு போய் பார்க்கும்போது சில விஷயங்களை நமக்கு புரிய வைக்கிறார் இல்லையா. சோ அங்க கூட துக்கம் இருக்கு, சோ நம்முடைய புத்தியை கூர்மையாக்குது, தெளிவு பண்ணது சில விஷயங்களை. சோ இதெல்லாம் துக்கத்தில் இருக்கு, பட் அந்த சாப்டர் இருக்கட்டும். ஆனா இப்ப நம்ம தியானிக்கிறது மன அழுத்தம் பத்தி. சரி, இப்ப இவ்வளவு நேரம் மற்ற விஷயங்கள் தியானிச்சிட்டோம், இப்ப மன அழுத்தம்னா என்ன? இவ்வளவு நேரம் நம்ம அதுதான் பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஆக்சுவலி மன அழுத்தம்னா என்ன சொல்லலாம், துக்கம் அல்லது மன வருத்தம் எந்த அளவுக்கு மிக நீண்ட நாளுக்கு அது நீடித்துக்கொண்டே போகுதோ அதுதான் மன அழுத்தமாகவே மாறுது, அதுதான் மன அழுத்தம் ஆகுது சகோதர சகோதரிகளே. இப்ப நம்ம எல்லாரும் ஆவிக்குரியவர்களா இருப்பதனால நம்ம ஆவிக்குரிய ரீதியில இந்த விஷயங்களை சிந்திக்கலாம். ஆவிக்குரிய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இதை சிந்திக்கும் போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு மன அழுத்தம் என்பது அது ஒரு இருட்டினுடைய காலப்பகுதி, ஒரு இருட்டினுடைய ஒரு காலப்பகுதி, ஒரு டார்க்னஸ். அது மன அழுத்தம் என்பது அது நல்லது இல்லை, துக்கம் நல்லதுன்னு இருக்கு, ஆனா மன அழுத்தம் என்ன இல்ல, அது நல்லது இல்ல, அது கொஞ்சம் விட்ட விபரீதமான முடிவுகளை கொண்டு போய் சேர்த்துட்டோம். அப்ப இந்த ஒரு மன அழுத்தம் ரொம்ப டேஞ்சர் இருக்கு சகோதர சகோதரிகளே. அதனாலதான் இந்த மன அழுத்தம் பத்தி சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு இருளான ஒரு காலப்பகுதி, அந்த நேரத்தில் வெளிச்சம் என்பது அவரிடத்துல இல்லாத ஒரு சூழல். ஒரு மன அழுத்தம் பாருங்க, ஒரு ஆவிக்குரிய ரீதியில் ஒரு புது சிருஷ்டிக்கு இந்த மன அழுத்தம் என்பது அது ஒரு இருளான ஒரு சூழல் என்று சொல்லிட்டோம்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்து பார்த்தீங்களா. ஒளி இல்லைன்னா அது ஒரு மாபெரும் ஆபத்தை விளைவிக்கதாக இருக்குது. சகோதர சகோதரிகளே, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆவிக்குரிய ரீதியில் ஒருவர் இருளுக்குள்ள இருக்கிறாருன்னா அவர் என்ன செய்யறாரு, எது செய்யறாரு, அவரால் எதுவும் ஒரு லிமிட்டுக்குள்ள தன்னை காத்துக்க முடியாது. அவர் என்னென்னமோ பண்ணிடுவார், நினைச்சுதான் பண்ணிட்டு இருப்பார், ஆனா மற்றவங்களுக்கு அது புரியறது இல்ல. அவர் ஒரு டிப்ரெஷனுக்குள்ள இருக்கிறார் என்பது புரியறது இல்ல. ஒருவேளை புரிஞ்சா அவரை அரவணைக்கணும். அதுதான் ஒரு புது சிஸ்டையுடைய முக்கியமான ஒரு கோல். அவரை எந்த விதத்திலையும் கிரிட்டிசைஸ் பண்ணாம முடிந்தவரை அவரை ஆதாயப்படுத்துவதற்கும் அரவணைப்பதற்கும் சிந்திக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது சகோதர சகோதரிகளே. சரி, இப்ப இந்த ஒரு மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது எப்படி, அதுதான் இப்ப ஒரு ஒரு நாலு பாயிண்ட்ஸ் மாத்திரம் நம்ம பார்த்துட்டு பாடத்தை முடிக்க போறோம். எல்லாமே வசனங்களுக்கு இசைவான ஆலோசனைகள் தான், ஆனா நம்ம வசனங்கள் கோட் பண்றதில்லை, நேரடியா அந்த பிராக்டிக்கலான அந்த விடுதலையின் விஷயங்களுக்குள்ள நம்மளுடைய கவனத்தை நம்ம செலுத்த போறோம். பாடத்தை புரிஞ்சுக்கொள்ள நம்ம முயற்சி எடுக்கலாம். அப்ப முதல் விஷயம் சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு மன அழுத்தத்திலிருந்து ஒருவர் விடுபட வேண்டும் என்று விரும்பிட்டா, தன்னிடத்தில் இருக்குது என்று கண்டுபிடிச்சு அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று ஒரு விரும்பிட்டா, முதல்ல அவர் சிந்திக்க வேண்டியது என்ன தெரியுங்களா, தன்னுடைய சிந்தைய அவர் புதுப்பிக்கணும், ரெனியூவல் பண்ணும் அவருடைய தாட்ஸ். இது வெரி ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட நடக்கணும். இது ஃபர்ஸ்ட் டோஸ் சிந்தையை நம்ம புதுப்பிக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த சிந்தை தான் நம்மளை ஒன்றுக்கும் உதவாதவன் சொல்லி தள்ளுது, அல்லது நம்பிக்கை அற்றவர்கள் ஆக்குது. இந்த ஒரு சிந்தை, இந்த மன அழுத்தத்தினுடைய சிந்தை. அப்ப முதல்ல இந்த சிந்தையை நம்ம புதுப்பிப்பதற்கு முயற்சி எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். எப்படி முயற்சி எடுக்கலாம்? அப்ப இந்த சிந்தையை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம்னா, தெய்வீக திட்டத்திற்கு இசைவாக நம்முடைய சிந்தைகளை புதுப்பிக்கணும். ஆரம்ப நாட்கள் அப்படித்தான் வந்தோம், ஆனா இடையில சில பிரச்சனைகள் மேனேஜ் பண்ண முடியல, கொஞ்சம் தடுமாற்றம், ஆனா இப்போ விட்டக்கூடாது, புரிச்சிடணும். தெய்வீக அந்த திட்டத்திற்கு இசை உள்ளதாக நம்முடைய சிந்தையை காத்துக்கொள்ளணும். இது பொதுவான ஒரு ஆலோசனையாக இருக்கு. அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த மன அழுத்தத்திற்கான மிக முக்கியமான உண்மையான சில காரணங்கள் இருக்கு. அந்த சில காரணங்கள் ஒரு ரவுண்டுக்குள்ளே இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த மன அழுத்தம் வருவதெல்லாம் சின்ன சின்ன பெரிய பெரிய காரணங்களை நம்ம வச்சுட்டாலும் அது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்க்குள்ள போட்டு அடைக்கிட்டு அந்த பாக்ஸுக்கு ஒரு பெயர் கொடுக்கலாம். சோ அது அந்த ஒரே ஒரு விஷயம்தான் இந்த மன அழுத்தத்திற்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு. அது என்னன்னா, நம்ம நம்புறோம் இல்லைங்களா சில விஷயங்கள், அல்லது சில விஷயம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ, அது பாசிட்டிவா புரிஞ்சிருக்கலாம் இல்ல நெகட்டிவா புரிஞ்சிருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா நம்ம எப்படி புரிஞ்சிருந்தாலும் அது நமக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வந்திருக்கணும், ஏதாவது ஒரு ரீதியில அது கொண்டு வந்திருக்கும். அது பாசிட்டிவா கூட நினைச்சிருக்கலாம், நெகட்டிவா கூட நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த சிந்தை சகோதர சகோதரிகளே, அது உண்மையற்றதாகவோ அல்லது ஆதாரம் இல்லாததாகவோ இருந்துச்சுன்னா அதுதான் வந்துட்டு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு எல்லாருக்குள்ளே கொண்டு வந்திருக்கணும். அது கணவன் மனைவி உறவா இருக்கட்டும், ஆவிக்குரிய உறவா இருக்கட்டும், எந்த உறவா இருந்தாலும் இந்த கோட்பாடு தான் மிக முக்கியமான பிரச்சனையாக அங்க இருக்குது சகோதர சகோதரிகளே. உண்மையற்ற ஆதாரம் இல்லாத விஷயங்களை சிந்தித்துக் கொண்டே இருப்பது அல்லது அதை நம்பி விடுவது, அதுக்கு டைம் எல்லாம் கொடுக்கறதில்ல, ஏதோ ஒரு விதத்துல அதை நம்பி விடுவது. சோ இதுதான் ஆரம்பத்தில் ஒரு சின்னதா தெரிஞ்சிருக்கும், அது தொடர்ந்து போய் ஒரு மாபெரும் அழுத்தத்தை அது நம்முடைய இருதயத்தில் அது ஏற்படுத்தது சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு உணர்வு தான் ஒருத்தரை நியாயம் தீர்க்கும்படி நம்மை வழி நடத்துது. அது சரியாகவோ சரியற்றதாகவோ மற்றவரை நியாய தீர்ப்புக்குள் ஆக்கும்படிக்கு அது நம்மை வழி நடத்துது சகோதர சகோதரிகளே. அதனாலதான் பரிசுத்தவானாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மை உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஏன், உண்மையற்றவைகளும் இருக்கு, ஆனா அது என்ன பண்ணும், நீங்க உங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ளவருக்கு வாய்ப்பாயிடும், வாய்ப்பாயிடுச்சுன்னா அதுவே சிந்திப்பீங்க, சிந்திச்சா என்ன பண்ணும், என்ன பண்ணும் உங்களுக்குள்ள? மன அழுத்தத்தை கொண்டு வந்துடும். அதனால உண்மை உள்ளவைகள் எவைகளோ அப்படின்னா, இப்ப நம்ம கேட்டு இருக்கிற விஷயங்களை இப்ப நம்ம உண்மையா இல்லையான்னு அடுத்தது அதை கவனிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பா இருக்கு? கேட்கிற நம்முடைய பொறுப்பா இருக்கு பாத்தீங்களா? அங்க ஒரு பொறுப்பு இருக்கு. இப்ப நம்ம நிதானிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நிதானிச்சு கொஞ்சம் பிரிச்சு வகைப்படுத்தி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்ப சகோதர சகோதரர்களே, அதிகபட்சமான மன அழுத்தத்திற்கு காரணம் ஆவிக்குரிய நமக்கு உண்மையற்ற விஷயங்களை, ஆதாரமற்ற விஷயங்களை, தெளிவில்லாத விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருப்பது ஒரு மாபெரும் பிரச்சனையாக இருக்குது இந்த ஒரு மன அழுத்தத்திற்கு சகோதர சகோதரிகளை. அதுதான் பெரிய பிரச்சனையாக உருவெடுக்குது. அதுல ஒரு முக்கியமான வகை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா, ஆங்கிலத்தில் அதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க, ஆனா அது அப்படியே மொழிபெயர்க்க முடியாது. சோ அது என்னங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஆல் ஆர் நத்திங் திங்கிங். ஆல் ஆர் நத்திங் திங்கிங். இதுக்கு இன்னொரு பேர் சொல்லணும்னா பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்ட் இதுதான். பட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் நமக்கு அது கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும். அப்படி என்ன சகோதர சகோதரிகளே, நம்முடைய தகுதி அல்லது சூழல் அல்லது மற்றவருடைய தகுதி சூழல், இவைகளை சுய மதிப்பீடு செய்வது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்முடைய அபூர்ண தன்மையினால நம்மளிடத்துல ஏதாவது ஒரு குறைவு, நம்ம செய்துட்ட வேலையில ஏதாவது ஒரு குறைவு நிச்சயமா நடக்கத்தான் செய்யும். நம்ம யாராவது ஒரு வேலையை வாங்கிட்டு பூர்ணமா செஞ்சு முடிச்சிட முடியுமா? முடியாது. எந்த வேலையும் நம்மளால அப்படி செஞ்சிட முடியாது. ஏதாவது ஒரு குறைவுகள் நடக்கும். ஆனா ஒரு புது சிருஷ்டி என்ன ஏங்குது? ஒரு புது சிருஷ்டி மனசு என்ன ஏங்குது? போன படத்துல சகோதரர் தெளிவா காமிச்சிட்டே போயிட்டார். ஒரு புது சிருஷ்டினா இப்படித்தான் இருக்கணும். அப்ப ஒரு புது சிருஷ்டி என்ன ஏங்குது? இப்படித்தான் செய்யணும், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. பாருங்க, ஒரு ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குது ஒரு புதிய சிருஷ்டி. ஆனா இது இருக்குது ஒரு இம்பர்ஃபெக்ஷன்ல, அந்த ஒரு சரீரத்துக்குள்ள, அதை ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழல்ல. அப்ப இது பூர்ணத்தை எதிர்பார்த்தாலும் பூர்ணத்தை எட்ட முடியுது, முடியாது, அது கஷ்டம் சகோதர சகோதரிகளே. ஆனால் இப்ப அப்படி ஒரு வேலையை பெற்றுக்கொண்டு அந்த வேலையை செய்வதற்கு நம்ம முயன்று அதுல சில குறைகளோ தவறுகளோ தென்பட்டுட்டா, உடனே நம்ம இடத்துல என்ன உருவாகும் தெரியுங்களா? நான் ஒரு புது சிருஷ்டியாக இருந்து தோல்வி அடைஞ்சிட்டேன், தோல்வி அடைஞ்சிட்டேன். உதாரணத்துக்கு பஸ்லயோ ட்ரெயின்லயோ ஒரு கிறிஸ்தவரை பார்க்கிறோம், பேர் கிறிஸ்தவர்கிட்ட சத்தியம் பேசணும்னு ஒரு ஆவல் ஆகுது, பேச ஆரம்பிக்கும் போது நம்முடைய இருதயத்தினுடைய வாஞ்சி என்னவா இருக்கும்? எப்படியாவது அவர் 53 சம்மதி வைக்கணுங்கிற மனசு வருதுங்களா இல்லையா? வருதுங்களா இல்லையா? எல்லா நேரத்திலையும் சாத்தியமாகுதா இல்ல? எல்லாருக்கிட்டையும் சாத்தியமாகுதா? சாத்தியமாகறது இல்ல. ஒருவேளை ஆகலன்னா இப்ப நம்ம மனசு என்ன ஆகுது? சே, நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். இல்ல பிரதர், நீங்க இப்படி பேசிருக்கணும், நீங்க இப்படி பேசிருந்தீங்கன்னா அவரை ஈஸியா நீங்க கண்ட்ரோல் பண்ணிடுக்கலாம், ஈஸியா கவுத்துருக்கலாம், இல்ல புடிச்சிருக்கலாம், நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க பிரதர். உடனே என்ன ஆகுது மனசு? சே, அப்ப நான் இந்த மாதிரியான ஊழியங்கள்ல பெரிய அளவுல வெளியெல்லாம் செய்யறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு என்ன இல்ல, திறன் இல்ல, அந்த அளவுக்கு எனக்கு திறன் இல்ல, நான் தோல்வி அடையிறேன், எனக்கு பலன் இல்ல. சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு உணர்வு வருதுங்களா இல்லையா? இன்னும் சில நேரத்துக்கு இது எந்த அளவுக்கு போகும்னா, நான் தேவையற்றவனா இருக்கிறேன், இந்த ஐக்கியத்தின் மத்தியில நான் என்னென்னவோ செய்யணும்னு விரும்பி இருக்கிறேன், ஆனா என்னால என்ன பண்ண முடியறது இல்ல, செய்ய முடியறதில்ல. அநேக நேரத்தில் தோல்வித்தான் நான் தழுவுகிறேன், மனசுல கஷ்டமாகுது. அப்ப உடனே ஒரு எக்ஸ்ட்ரீம் கூட என்ன போகுது, நான் இந்த மாதிரியான ஊழியங்களை செய்யற அளவுக்கு தகுதி ஏற்றவும் போது அதனால ஒரு மூலையில ஏதாவது ஒரு வேலையை கொடுங்க, நான் மூலையில உட்காந்து என்ன பண்ணிக்கிறேன், செய்துட்டேன். இந்த அளவுக்கு நம்முடைய மனசு அங்க பாதிக்கப்பட்டு நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துற அளவுக்கு போகுது சகோதர சகோதரிகளே. ஆனா இது உண்மையா? இப்படி சிந்திப்பது உண்மையா இல்ல அப்படி சிந்திப்பதே சரியா? நம்ம என்ன சொல்லலாம்? அப்படி சிந்திப்பது உண்மைங்களா? உண்மை கிடையாது. அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு சூழல் அல்லது அந்த வாய்ப்பை தேவன் அவருக்கு என்ன பண்ணல, ஏன்னா முதல் சப்ஜெக்ட் கேட்டா இல்லைங்களா, தேவன் ஒருவரை இழுத்து கொள்ளலன்னா ஒண்ணு பண்ண முடியாது. அப்ப நம்ம என்னதான் முயற்சி எடுத்து, நம்ம என்னதான் பிரில்லியண்டா இருந்தாலும், அது தேவன் ஒருத்தர் இழுத்துக்கலாம், அவர் கண்ணை ஓபன் பண்ணலன்னா நீங்க நானும் அவருக்கு ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப இந்த யதார்த்தம் புரிஞ்சுக்கணுமா இல்லையா பாத்தீங்களா? ஆனா அநேக நேரங்களும் தவறிடுவோம். இது நிமித்தம் ஒரு பாதிப்பு உள்ள ஏற்பட்டுடுதே சகோதர சகோதரிகளே, ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்பட்டுடுது. நான் எதற்குமே தகுதியற்றவன் என்ற அளவுக்கு நம்மை நினைத்துக் கொள்ள ஆரம்பிக்குது. ஆனா ஒன்னு நினைச்சுக்கணும், நம்ம யாரும் எக்ஸாக்ட் ஒரு 100% பிரில்லியன்ட் இங்க யாருமே இல்லை. யாராவது இருக்கிறோமா? அதே சமயம் 100% எதுக்குமே உதவாதவர்கள் யாராவது இருக்கிறோமா? அப்படியெல்லாம் யாருமே கிடையாதுங்க. தேவன் அழைச்சிருக்கிறார் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக, அது சின்ன நோக்கமோ பெரிய நோக்கமோ தெரியாது. ஆனா ஏதோ ஒரு நோக்கம் நம்ம குறிச்சு இருக்கு, நமக்காக இருக்கு, அது இல்லாமல்லாம் கிடையாது. இது சிந்திக்கணும். அதனால நம்ம எதுக்குமே தகுதியற்றவர்கள் அந்த மாதிரி சிந்தை நமக்குள்ள வரவே வரக்கூடாது. சகோதர சகோதரிகளே பண்ணக்கூடாது. இந்த ஒரு முறை தவறிடுச்சு, ஆனா அடுத்த முறை என்ன ஆகும்? தேவனுடைய பலத்துல நீங்க செஞ்சுட்டவங்க, ஆனா நம்பிக்கை எழுந்துடக்கூடாது, வைராகமா நிக்கணும். அதுதான் நம்ம சிந்திக்க வேண்டியது சகோதர சகோதரிகளே. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய இந்த ஒரு லைஃப்ல நமக்கான கோல் தேவன் என்ன வச்சிருக்கிறாருன்னா, நம்முடைய அன்பின் கர்த்தருடைய சாயலை நம்ம அடையணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வேற ஏதாவது இருக்கா நோக்கம்? தாளங்கள் அடிப்படையில் தேவன் நமக்கு வாய்ப்புகளை, அதாவது இந்த அழைப்பை பூர்த்தி பண்ணி கொடுக்கிறாரா? அது இல்லை. கர்த்தருடைய சாயல் நமக்குள்ள எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அதை பார்த்து தான் கொடுக்கிறார். அப்ப தாளந்து என்பது அது குறைவோ நிறைவோ, அதை பயன்படுத்தும் போது குறைவோ இருக்கலாம் நிறைவே இருக்கலாம் தெரியாது. ஆனா அதை பத்தி கவலை இல்லை, முழு மனசோட நம்மளால இயன்றதை நம்ம செய்யலாம், அவ்வளவுதான். பட் அதுக்கு மேல நம்மளை நம்ம ரொம்ப குறைவாக மதிப்பிடணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா இப்படி நினைக்கும் போது ஆவிக்குரிய ரீதியில ஒரு பெரிய பாதிப்பை அது கொண்டு வருது சகோதர சகோதரிகளை. அநேக நேரங்கள்ல இது நம்மளால செய்ய முடியாது. அப்ப தேவன் பக்கம் விட்டுட்டு நம்பிக்கையோட நம்ம காத்திருப்பது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அடுத்து இன்னொரு ஆப்போசிட் ஆங்கிள் இருக்கு. இது என்னன்னா, ஓவர் ஜெனரலைசேஷன், அதாவது மிதமெஞ்சி நினைக்கிறது நம்மை குறிச்சு, அல்லது மற்றவரை குறிச்சு மிதமெஞ்சி நினைக்கிறது. எந்த விதத்துல என்று நம்ம சொல்லிட்டோம்னா, உதாரணத்துக்கு சகோதர ஐக்கியத்தின் மத்தியில ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுடைய குடும்பத்தை ஒரு இரவு உணவுக்கு அழைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இத பக்கத்துல இருந்து இன்னொருத்தர் பாக்குறார், அவரை இவர் கூப்பிடல. உடனே இவருக்கு என்ன ஆகுது மனசு? ஒருவேளை பார்க்க இவருக்கு என்ன ஆகும்? அவங்க போயிட்டாங்க, சாப்பிட்டவங்க, ஆனா வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவார்? படுத்துட்டு. ஏன் அந்த சகோதரன் நம்மளை கூப்பிடல? அவரை மாத்திரம் கூப்பிட்டுட்டாரு, நம்மளை கூப்பிடலன்னா அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணமா இருக்கலாம்? சிந்திக்க ஆரம்பிக்கிறார், சிந்திக்க ஆரம்பிக்கிறார், சிந்திக்க ஆரம்பிக்கிறார். சிந்தனையுடைய முடிவில் என்ன அவரு கொண்டு வர்றாருன்னா, நான் பொதுவா யாராலும் விரும்பப்படுறதே இல்லை, என்னுடைய சிநேகம் அந்த அளவுக்கு யாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லை, அதனால என்னை யாரும் அழைக்கிறது இல்லை. பாருங்க, ஒரு நெகட்டிவான ஒரு ரோல் கொண்டு வர பாருங்க தன்னை குறிச்சு சகோதர சகோதரிகளே. ஆனா இது உண்மையா? இன்னும் எந்த அளவுக்கு நினைப்பாருன்னா, இவர் மாத்திரம் இல்லை, நான் சார்ந்திருக்கிற ஐக்கியமே அப்படித்தான். ஒரு டிப்ரெஷன் ரொம்ப ஹை ஆகும் போது என்ன தோணுது? நான் சார்ந்திருக்கிற ஐக்கியமே அப்படித்தான் போதாரு. இவர் மாத்திரம் இல்ல, எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஏன் எங்க ஊழியக்காரரா அப்படித்தான் இருக்கிறார்? நானும் இவரும் ஒன்னா தான் ட்ரூத்துக்குள்ள வந்தா, அவரே அப்படித்தான் இருக்கிறார். பாருங்க எந்த அளவுக்கு நினைக்க ஆரம்பிச்சிடறோம், ரொம்ப ஹையா நினைச்சிடும். ஐயோ, இது எவ்வளவு தப்பு இல்லையா சகோதர சகோதரிகளே? ரொம்ப பெரிய தப்பு, இது பண்ணக்கூடாது. இது ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப ரொம்ப கஷ்டமானது சகோதர சகோதரிகளை. இதை சிந்திக்க கூடாது அந்த மாதிரி. இது ரொம்ப நம்மை நம்பிக்கையற்றவர்கள் ஆக்கிடும். அந்த ஐக்கியத்தின் மத்தியில நம்மை எந்த விதத்திலுமே உபயோகமற்றவர்களாக தள்ளிவிட்டோம். நம்மளே நம்ம அந்த மாதிரி நம்மை தள்ளிக்கொள்வோம். இது இந்த எண்ணம் வரவே கூடாது சகோதர சகோதரிகளே. இப்ப நம்ம ஆவிக்குரிய ஐக்கிய பத்தி பேசினோம் இல்லையா? ஆனா இது நம்முடைய கணவன் மனைவி உறவு, மற்ற உறவுகள் மத்தியிலே இதே சிந்திக்கலாம். ஒருவேளை கணவன் மனைவி கிட்ட இந்த விஷயத்துல நம்ம சிந்திச்சோம்னா, என்னெல்லாம் சிந்திக்கலாம்னா, ஒருவேளை கணவர் ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கலாம், விஷயம் வேண்டாம், ஏதோ சம்திங் செஞ்சுட்டார். மனைவி உடனே என்ன சிந்தனைக்குள்ள வருவாங்க அப்படின்னா, நீங்க எப்பயுமே இப்படித்தான் சொல்றாங்களா இல்லைங்களா? ஆனா எப்பயுமே கணவன் அப்படித்தான் இருப்பாரா? கொஞ்சம் சிந்திச்சு அந்த வார்த்தையை பேசிருப்பாங்களா? சிந்திச்சிருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் கணவன் சொல்லுவார், இல்லைங்க என் பொண்ணாட்டி எப்ப பார்த்தாலும் அப்படித்தாங்க சொல்லிடுவார். ஆனா உண்மையா அது உண்மை இல்லையே. அப்படி என்ன எப்படி குடும்பம் ஒன்னா இருந்திருக்க முடியும் எவ்வளவு வருஷம்? ஏதோ இருக்கு இல்லங்கிறதுல 100% இல்லங்கிறது உண்மை இல்லையா சகோதர சகோதரி? அதை ஒத்துக்கொள்ளணும் இல்ல. அப்போ பலவீனம் அப்படித்தான் வர முடியாத ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? சோ அது வர முடியறது இல்ல சகோதர சகோதரிகளே. பாருங்க இது ரொம்ப கஷ்டம் இருக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்கு. அதே சமயத்துல ஒருவேளை நல்லா பேசிட்டு இருந்தவங்க இப்ப நல்லா பேசுறேன் என்ன சொல்லிடுவோம்? வேற நல்லா பேசுறாங்க என்னன்னு தெரியல, இப்ப எல்லாம் சரியா பேசுறது இல்ல, உன் கூட பண்றது இல்ல. என்ன காரணம்? யாருக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு மாத்திரம்தான் பிரச்சனை இருக்குமா? அவருக்கு இருக்காதா? இல்ல உங்களுக்கு மாத்திரம்தான் மன அழுத்தம் இருக்குமா? அவருக்கு இருக்காதா? அவரும் பலவீனர் தானே, அவரும் இதே வாய்ப்புக்குள்ள அநேக பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கிறவர் தானே. ஏன் அப்படி நினைக்கணும்? மிதமிஞ்சி தப்பு சிந்திக்க கூடாது. அது நிமித்தம் ஒரு பாரம் உண்டாகுது, செய்யக்கூடாது, மன அழுத்தம். அதுக்கப்புறம் அவரை பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம். அவரே அவருடைய சூழல் நார்மலாகி வந்தா கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு நெகட்டிவ் ரோல் எடுத்துட்டு எவ்வளவு கஷ்டங்கள் அது ஐக்கியத்தின் மத்தியில உருவாக்குது சகோதர சகோதரிகளை. அடுத்து இன்னொரு மூன்றாவது விஷயம் இருக்கு, இன்னும் இது கூட ரொம்ப டேஞ்சரான விஷயம், டிஸ்கவுண்டிங் த பாசிட்டிவ். அப்படின்னா ஒரு நேர்மறையான ஒரு எண்ணம், ஒரு சூழல் இருக்கும், ஒரு சம்பவம் இருக்கும், ஆனா அதை நேர்மறையாக எடுத்துக்கொள்ள மாட்டார். ஒரு உண்மையை உண்மையில ஒத்துக்கொள்ளவே மாட்டார், நடந்ததை அப்படியே ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அப்படின்னா இது எப்படி நம்ம புரியும்படியா சொல்லானா சகோதர சகோதரிகளே, சில ஞானவான்கள்லாம் இருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம்னா அப்படியா சரி நான் கொஞ்சம் டைம் கொடுங்க, உட்கார்ந்து அவர் என்ன பண்ணுவாரு, விஞ்ஞானி மாதிரி யோசிச்சுட்டு இருப்பார். சாதாரண ஒரு விஷயமா இருக்கும், அந்த விஷயத்துக்கு என்ன பண்ணுவாருன்னா உட்கார்ந்து ஒரு விஞ்ஞானி போல பயங்கர யோசிப்பாரு. யோசிச்சு 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 அதுக்கப்புறம் ஆமா பிரதர் நீங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒத்துக்க மாட்டார். சொல்லிருக்கிறீங்க சரி அவ்வளவுதான், வாய் திறந்து ஆமா பிரதர் நீங்க கரெக்டா சொன்னீங்க, அந்த மாதிரியான ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் மனப்பான்மை வருதில்லை. அப்படின்னா ஒரு அழுத்தத்துக்குள்ள அவருடைய இருதயம் இருப்பது அது தெளிவாக காண்பிக்குது சகோதர சகோதரிகளே. அப்ப ஒரு செயல் வாங்கிட்டோம், ஆனா அந்த செயல் குறிச்சு ஒரு பாசிட்டிவான சிந்தை வந்துச்சுன்னா விட்டக்கூடாது, குடிச்சிடணும். சொல்லுங்க, நான் அவ்வளவு சீக்கிரம் எதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பிரதர், அவ்வளவு சீக்கிரம் நான் எதையும் நம்ப மாட்டேன், ரொம்ப ஆராய்ந்து பார்ப்பேன். ஏன் வசனம் என்ன சொல்லுது? எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து நலமானதை வசனங்கள் அது உபதேசங்கள் அடிப்படையில், சத்தியத்துங்களின் அடிப்படையில். ஆனா நம்ம பேசிட்டு இருக்கிறது ஒருவருடைய நடத்தையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம், ஒருவரிடத்துல இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு பலவீனங்கள் பத்தி பேசிட்டு இருக்கிறோம், அவருடைய குறைவுகள் பத்தி பேசிட்டு இருக்கோம், அதை எப்படி பார்க்கணும், அதை எப்படி கையாளணும் என்பதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அந்த விஷயத்துக்கு இந்த வசனத்தை நம்ம அப்ளை பண்ணோம்னா ரொம்ப தப்பாகி போயிடும் சகோதர சகோதரிகளே. அப்போ கண்டிப்பாக சகோதர சகோதரர் நம்ம என்ன சிந்திக்க வேண்டியது இருக்குன்னா, கண்டிப்பாக நமக்கு சில விஷயங்கள் வருது அப்படின்னா வரும்போது அதை அப்ரிசியேட் பண்ற மனசு நமக்கு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு பிரதர் உங்க சிஸ்டர் உங்க மனைவி இந்த விஷயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பிரதர், எக்லிஷாவில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்க மனைவி இந்த அளவுக்கு டேலண்டா இருக்கிறாங்க சொல்லவே இல்லை. உடனே கணவர் என்ன சொல்லுவார், என்ன சொல்லணும் கணவன்மார்கள்? இவ்வளவு அமைதி சகோதரிகள் ரொம்ப கஷ்டமாகுது, என்ன சொல்லணும் சகோதரர்கள்? அப்படிங்களா? ஐயோ நான் கூட இது கவனிக்கவே இல்லையே பிரதர், சாரி பிரதர், என்னுடைய மனைவி இந்த அளவுக்கு டேலண்டா, உடனே அடுத்தடுத்து என்ன செய்யணும் என்னுடைய மனைவியினுடைய இந்த டேலண்ட உபயோகிக்கிறதுக்கு? எத்தனை கணவன்மார்கள் சிந்திக்கிறோம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே. ஆனா இந்த பாயிண்ட் என்னன்னா, ஒரு பாசிட்டிவான விஷயம், சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இல்ல பிரதர், அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை மனைவி மாறிட்ட சொட்டா மனைவி மாறுகள் என்ன சொல்லுவாங்க, ஏன் பூஷனா, ஐயோ நீங்க வேற யாரோ பாத்துருவேன், நீங்க கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, வாய்ப்பு இல்ல பிரதர். இல்லைங்க சிஸ்டர் நிஜமா தான், ப்ரூஃபே காமிக்கிறேன். இல்ல பிரதர் நீங்க ப்ரூஃப் காமிக்கலாம், பட் அதுல அவரும் அப்படியெல்லாம் செஞ்சிருக்கு எனக்கு, ஏன்னா எங்க வீட்டுல எனக்கு தானே தெரியும். அப்படிங்களா ஒரு என்கரேஜ், ஒரு அப்ரோச், ஒரு ஒரு பிரைஸ் வரதில்லை, ஒரு அப்ரிசியேட் வரணும் அப்படிங்களா, பாசிட்டிவான விஷயம் குட் அப்படிங்களா? ஓ நான் விசாரிக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன், நான் இனி அடுத்தடுத்து அவங்களை டெவலப் பண்றதுக்கு நான் என்ன செய்யறேன், இப்படி சிந்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா என்னால நம்பவே முடியல பதில் நீங்க சொல்றத, சரி நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா கன்ஃபார்ம் பண்றேன். எவ்வளவு கஷ்டம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு டிஸ்கவுண்டிங் பாசிட்டிவ், பாசிட்டிவான விஷயத்தை ஏற்றுக்கொள்ள என்ன நஷ்டம் இருக்கு? அவரை நம்பிக்கிறதுனால என்னதான் நஷ்டம் ஆகுது? கஷ்டம் இருக்கு, சந்தோஷமா நம்பிட்டு போலாம். அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும் சகோதர சகோதரிகளே. அது மாத்திரம் இல்ல, அப்படி செஞ்சிட்டோம்னா நம்மளால ஒரு நன்மதிப்பு உண்டாகும் மற்றவர்கள் இடத்துல இருந்து. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, ஒன்று தீமியத்தை 1:12 பரிசுத்த பவுல் என்ன சொல்றாருன்னா, பாருங்க ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்றாரு சகோதர சகோதரிகளே. வசனம் 1 தீமியத்தை 1:12 எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி. இத என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? இந்த காரணத்துவமான ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி சிந்திங்க. நீங்க நானும் அப்படிப்பட்டவங்களா தான் தேவனால் எண்ணப்பட்டிருக்கோம். ஆனா மனசாட்சி சொல்லுதா, நான் 100% என்னுடைய பிதாவுக்கு நான் உண்மையானவனா இருந்ததுனால இந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டேன்னு சொல்ல முடியுமா? ஏதோ சின்னதை நம்ம கிட்ட தேவன் பார்த்தார். சின்ன விஷயம், ரொம்ப சின்னது, அவர் பார்க்கறதுக்கு அது போதும், அவ்வளவுதான். அதை அவர் அப்ரிசியேட் பண்ணார். குட், எனக்கு இது போது வாங்க. அப்படி அப்ரிசியேட் பண்ணதுனால்தான் சகோதர சகோதரிகளை குறைவும் பலவீனமும் நிறைந்த நீங்க நானும் இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அப்ப நீங்க நானும் மற்றவர்களை எப்படி பார்க்கணும்? சோ வீடுகளிலேயே இந்த பிராக்டிஸ் நம்ம செய்வது என்பது மிக மிக அவசியம் சகோதர சகோதரிகளே. இது ரொம்ப முக்கியமா நம்ம நம்பணும். எந்த விஷயங்களா வந்துட்டாலும் அதை உடனே நம்பணும். சோ இது மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு ரொம்ப எளிமையான ஒரு வாய்ப்பாக இருக்கு சகோதர சகோதரிகளே. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, ஷுட் கமாண்ட் சொல்லுவாங்க. ஷுட் அப்படின்னா நான் செஞ்சுட்டுவேன், உறுதியாக சொல்றது. அநேக நேரங்களில் நம்ம வார்த்தையை இது பயன்படுத்தவே கூடாது. ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னா, நாம் நிலையற்றவர்கள், உறுதியற்றவர்கள். பிதா மாத்திரம் தான் அப்படி சொல்ல முடியும். நீங்க நானும் யாரும் சொல்ல முடியாது. தவறிடுவோம், நம்மளால செய்ய இயலாது. மனத்தால் மேல சொல்லிடணும். யாக்கோபு சொல்ற மாதிரி தேவனுக்கு சித்தமா இருந்தால், அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். தேவனுக்கு சித்தமா இருந்தால் செய்வோம். ஆனா மனசு இருக்கு, ஆனால் தேவன் தான் வாழ்க்கை செய்யணும். சோ இந்த ஒரு மன வாங்கு நம்ம ஒரு ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா சகோதர சகோதரிகளே, இந்த மன அழுத்தத்திலிருந்து நம்ம விடுபட்டலாம். சோ இதெல்லாம் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் சகோதர சகோதரிகளே. சோ இதெல்லாம் வசனங்களுக்கு இசைவான ஒரு ஆலோசனையாக தேவனுக்கு நம்ம கொடுத்துருக்கிறார். நம்ம சிந்திக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இது பயன்படுத்தணும். ஒரு ஒரு சூழல்ல இது கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்த மன அழுத்தம் என்னாயிட்டு இருக்கும், நம்ம கிட்ட இருந்து விடுபட்டுட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே இருக்கும். ஆனால் ரொம்ப சீரியஸான விஷயம் என்னன்னா, மன அழுத்தத்தை எக்காரணத்துக்கொண்டும் சாதாரணமா நினைச்சிட்டாதீங்க. ஏன்னா இது வாழ்க்கையே நாசம் பண்ணிடும், சீரழிச்சிடும், விபரீத முடிவுகளுக்கு கொண்டு போய் சேர்த்துடும். இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு பார்க்கிறோம் சகோதர சகோதரி, எல்லாமே காரணம் மன அழுத்தம். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல போயிட்டு க்ளோஸ், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் எதுவுமே பண்ண மாட்டார். சோ ரொம்ப முக்கியமான காரணமாகுது சகோதர சகோதரிகளே. ஆகையினால ஆவிக்குரியவர்களாக நாம் இந்த மன அழுத்தம் அன்றாட வாழ்க்கையில நமக்கு ஏற்படுவதாக இருக்கு. எந்த சூழலிலும் இந்த மன அழுத்தத்தை நம்ம கையாள்வதற்கு மறந்துடக்கூடாது. கையாளுவதற்கு எளிமையான மெத்தேடு இதுதான். இந்த எளிமையான இந்த முறைமைகளை நம்ம கையாண்டோம்னா, சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் ரொம்ப ஈஸியா நம்ம கடந்து போயிடலாம். அப்படி கடந்து போனோம்னா இந்த மன அழுத்தத்தினால வரக்கூடிய ஆவிக்குரிய பாதிப்புகளை நம்ம தவிர்த்திடலாம். ஏன்னா இது நம்முடைய வாழ்க்கையவே முடங்க செய்துடும், இந்த வாய்ப்பையே நம்ம இழக்க செய்திடும். அவ்வளவு பெரிய மோசமான ஒரு வியாதின்னு சொல்லலாம் இந்த ஒரு மன அழுத்தம் சகோதர சகோதரிகளே. ஆகையினால எந்த ஒரு சூழலிலும் இந்த மன அழுத்தம் நம்மை மேற்கொள்வதற்கு நம்ம அனுமதிக்காம, இந்த மன அழுத்தத்தை தொடர்ந்து நாம் அதை மேற்கொண்டு ஜெயம் கொள்வதற்கு மாத்திரமே நம்ம சிந்திக்கணும். அப்படி நம்ம சிந்திக்கும் போது நிச்சயமாக ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் நம்ம பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுவோம். இறுதியாக இந்த ஒரு மன அழுத்தத்தை கையாள்வதில் ஒரு வார்த்தை ஆட்டிடியூடு என்ன இருக்கணும், மனப்பாங்கு என்ன இருக்கணும். இந்த டிப்ரெஷனை மேற்கொள்ளவர்கள் இடத்துல இருக்க வேண்டிய மனப்பாங்கு என்ன? சிம்பிள் தான், சேயிங் சாரி. எப்போனாலும் எதனாலும் ஒரு சின்ன குறை நடந்துச்சுன்னா உங்க மேல தவறே இல்லாம இருக்கட்டும் என்ன சொல்லிடுங்க, சாரி பிரதர், சாரி சிஸ்டர். வீட்டில் மனைவி கிட்ட சொல்லுங்க சாரிம்மா, கணவர் கிட்ட சொல்லுங்க சாரிங்க, சொல்லுங்க ஒன்னும் குறையாது, ஒன்னும் குறையாது. சொன்னீங்கன்னா உடனே குறைஞ்சிட்டோம், டிப்ரெஷன் ஃப்ரீ ஃப்ரீ ஆயிடலாம். ரெண்டாவது பண்ணுங்க நன்றி சொல்லுங்க. என்ன விஷயம் சின்னதா பண்ணிட்டா கூட நன்றி சொல்லுங்க. ஒரு மனைவி வந்து ஒரு சாதாரண ஒரு ரசம் சோறு வச்சு கொடுத்துட்டான், உதாரணத்துக்கு சொல்றோம், செஞ்சுட்டு என்ன பண்ணுங்க, அது இல்லையா இது இல்லையா கேட்காதீங்க, முதல்ல தேங்க்ஸ் சொல்லுங்க. பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டா செஞ்சு கொடுத்தாங்களோ தெரியாது, தேங்க்ஸ்மா சொல்லுங்க, டேஸ்ட் நல்லா இருக்கு பரவாயில்ல, குறையா பரவாயில்ல, முதல்ல நல்லது சொல்லுங்க. அதே போல கணவரிடத்துல என்ன நீங்க பாக்குறீங்க நல்ல விஷயம், முதல்ல தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அவங்க அப்படி செய்து கொடுத்ததுக்கு முதல்ல தேங்க்ஸ். சோ அது என்ன, தேவனுக்கு நம்ம நன்றி, அது தேவன் தான் நம்ம கொடுத்தாங்க, அது ஏதோ குறையா வந்து சேர்ந்துருச்சு விடுங்க, ஆனா அது தேவன் கொடுத்தது, நன்றி தேவனுக்கு அது போய் சேரும் சகோதர சகோதரிகளே. அடுத்தது எதனாலும் அப்ரிசியேட் பண்ணுங்க, அது சின்னதோ பெருசோ அப்ரிசியேட் பண்ணுங்க. அப்ரிசியேட்னா என்ன சொல்லலாம், அதை உற்சாகப்படுத்துங்க. அவங்க செஞ்சது சின்ன காரியமா பெரிய அற்பமா பாக்காதீங்க, வெரி குட் வெரி குட், ஒரே வார்த்தை வெரி குட் பிரதர் வெரி குட் சிஸ்டர் போதும், அது போறதுக்கு என்ன ஆயிடும், பயங்கர எனர்ஜி, பயங்கர எனர்ஜி ஆயிடும் சகோதர சகோதரிகளே. அடுத்தது எதுவா இருந்தாலும் ஒன் டு ஒன் இமிடியா என்ன பண்ணிடுங்க, ஒன் டு ஒன் பண்ணிடுங்க. எல்லா வசனம் நான் ஜஸ்ட் ஒரு வார்த்தைகளை நம்ம பேசுறோம், பேசுனங்க மனசு விட்டு அவ்வளவு தான், கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு நமக்கு. ஒரு குறைய என்ன பண்ணுங்க, பேசுடுங்க, சிம்பிள் ஒன் டு ஒன் உட்காந்துடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா மன்னிச்சிடுங்க, எதுவா இருந்தாலும் தவறே நடந்துச்சு, 100% தவறு மற்றவர்கள் பக்கமே இருக்குது, குத்தி குத்தி காமிக்காதீங்க, சொல்லி சொல்லி காமிக்காதீங்க. உணர்ந்துட்டாங்களா, ஓகே விடுங்க, பண்ணுங்க முடிஞ்சிடுங்க அவ்வளவுதான், மன்னிச்சிடுங்க. மன்னிச்சுட்டா உங்க மனசு என்ன ஆயிடும், ஃப்ரீ ஆயிடும், அவரும் ஃப்ரீ ஆயிடுவார். எவ்வளவு நல்லா இருக்கும் நினைச்சு பாருங்க இந்த ஒரு ஐக்கிய மன்னோனியம். கடைசி எப்பயுமே விட்டு கொடுக்கிற மனநிலையை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அது எந்த உறவா இருக்கட்டும், அது சின்னதா பெருசோ விட்டு கொடுக்கிற மனநிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். ஏன்னா நமக்கு இருக்கிற வசனம் அப்படித்தான், விட்டு கொடுங்க எல்லா விஷயத்திலும், விட்டு கொடுங்க, விட்டு கொடுக்க வேண்டியது எதுவா இருந்தாலும் விட்டு கொடுங்க. ஏன்னா நம்ம பேசுறது எதோ பேசல, சத்தியத்தினுடைய உபதேசங்கள் அடிப்படையில் பேசல, உறவுகள் மத்தியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே அந்த விட்டு கொடுங்க, கண்டிப்பாக அப்படி விட்டு கொடுக்கிற அந்த மனப்பான்மையை நம்ம வளர்த்து கொண்டோம்னா நிச்சயமாக இந்த ஒரு டிப்ரெஷன் இந்த மன அழுத்தம் அறவே நமக்குள்ள வரவே வராது. ஆனா கடைசியா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, வசனம் நம்ம மறக்க வேண்டாம். நம்ம எல்லாரும் தேவன் எப்படி அழைச்சிருக்கிறாருன்னா, ஒண்ணு குறைஞ்ச ஒன்னு 30 31 நம்ம படிக்கிறோம், நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவன் தேவன் சொல்ற சர்டிபிகேட் கொடுக்கிறார் இல்லைங்களா, சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். எப்படிப்பட்டவங்க இருக்கிறோம், ஜென்டில்மேன், ஞானிகள், ஐயோ அப்படியெல்லாம் யாரும் இல்லை, எவ்வளோ குறைவு எவ்வளோ குறைவு. ஆனா ஏன் எப்படி அப்படிப்பட்டவங்களோட நீங்க வாழ்ந்து தான் இப்ப இந்த வாய்ப்பை பூர்த்தி செய்யணும். ஒருவேளை மனைவி கணவனை பார்த்து சொல்லலாம், எனக்கு ஏற்றவரா இவர் இருக்கவே இல்லை, என புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது அவரால், ரொம்ப கஷ்டம் இருக்கு. ஆமா, அது தேவன் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார், ஏற்றுக்கொள்ள முடியுதா, ஆமா நீங்க சேஃபா இருக்கிறதுக்கு அவர் தான் முக்கியம், ஏன் மறக்கிறீங்க, ஏன் வசனம் ரோமர் 8:29 மறக்குது, வச்சுடுங்க மனசுல ஆழமா. அதே போல மனைவி விஷயத்துல கணவன் சிந்திங்க, பலவீன பாண்டம் தான் கொடுத்துருக்கிறார், அவர்கள் மூலம் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாயிடும். நிச்சயமாக இந்த ஒரு மனப்பான்மை இருந்ததுன்னா சகோதர ஐக்கியத்துல மத்தியில கூட அவர் ஏன் இப்படி பண்றாரு சிந்திக்க வேணாம், அவர் அப்படித்தான் பண்ணுவார், அவர் அரவணைக்கிறது உங்களுடைய வேலை, அப்படி வளரும் போது அவரும் வளர்ந்துடுவார், நீங்களும் கர்த்தருடைய சாயல்ல வளர்ந்துடலாம், யதார்த்தமான உண்மை. இந்த யதார்த்த உண்மையை புரிஞ்சுட்டோம்னா டிப்ரெஷனுக்கு வாய்ப்பே இல்லை என்பது மிக தெளிவு சகோதர சகோதரிகளே. ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில எது நடந்துட்டாலும் சரி, கண்டிப்பாக அது எல்லாவற்றுக்கும் பின்னாடி ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கு, மறந்துட வேண்டாம் சகோதர சகோதரிகளே. அந்த நோக்கம் நம்ம இல்ல நிறைவேறாம தேவன் விடுறதே இல்லை, கண்டிப்பாக நிறைவேற்றியே தீர்வார் சகோதர சகோதரிகளே. ஆகையினால கொடுத்திருக்கிற இந்த கொஞ்சத்துல உண்மையில உங்களாக இருப்போம், அது குடும்ப உறவராக இருக்கலாம், இல்ல வேற என்னவா இருக்கலாம், சரீர வியாதியா கூட இருக்கலாம், அந்த வியாதி மத்திலிருந்து அந்த வியாதியினுடைய பலவீனத்திலிருந்து உங்களால் என்ன செய்ய முடியும், வியாதி பத்தி கவலைப்பட வேண்டாம், அதனுடைய பலவீனம் அதனுடைய உக்கிரவத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், பட் அதன் மத்தியிலிருந்து என்ன உங்களால செய்ய முடியும், இவ்வளவுதான் செய்ய முடியும் அந்த வியாதியிலிருந்து செய்யுங்க, அது தேவன் அப்ரிசியேட் பண்ணி தேவையான பிரைஸ் கொடுப்பார். உண்மையுள்ளவர் நம்முடைய தேவன், திறனுக்கு மேல அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது இல்ல. நம்புவோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் நம்ம கொண்டு வர போது தேவன் மேல அன்பாகுது, குடும்ப உறவுகள்ல அன்பாகுது, சகோதர ஐக்கியத்தின் மேலே அன்பாகுது, அந்த டிப்ரெஷனுக்கு இடமே இல்லாத போகுது. நாம இந்த மாதிரி கையால தெரிஞ்சுட்டோம்னா வரக்கூடிய உலகத்தின் ஜனங்கள் நம்மை காட்டிலும் பெரிய டிப்ரெஷன்ல இருக்க போறாங்க. அவங்களை நம்ம தான் விடுதலை பண்ணணும். பெரிய ஒரு வாய்ப்பு வச்சிருக்கிறார் சகோதர சகோதரிகளே. ஆகையினால இந்த ஒரு மன அழுத்தத்தை சரியான ரீதியில கையாளுவதற்கே நம்ம முயற்சிப்போம். கேட்டிருக்கிற விஷயங்களை தியானத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்வோம். தியானிச்சு அதை அன்றாட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கு ஆரம்பிப்போம். அது பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வரும். கேட்ட நம்ம யாவரையும் தேவன் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. விசேஷமா இந்த நாளில இப்படி ஒரு வாய்ப்பை இது அவருக்கு தேவன் கொடுத்ததற்காக அவருக்கு என்னுடைய நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன். சபையர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.